சூரியன் உதித்ததன் பிறகு 10வது நாளுடைய வணக்கங்களுக்கு வருவோம். 10வது நாளுடைய வணக்கங்களில் சூரிய உதயத்துக்கு பிறகு ஜம்ரா அல் அக்பாவில் 7 கற்களை எரிய வேண்டும். ஜம்ராக்களை பொறுத்தவரையில் நீங்க என்ன கவனிக்க வேண்டும் சொன்னா, அதாவது பழைய கூட உங்களுக்கு காட்டலாம். இப்ப வந்து எப்படி இப்படி ஜம்ராக்கள் இந்த முறையில தான் அமைந்திருக்கிறது. ஜம்ராக்கள் வந்து ஒரு இப்படியாக இருந்தது. ஜம்ராக்கள் வந்து ஒரு வட்ட வடிவத்துக்குள் ஒரு தூண் போன்ற ஒரு முறையில் தான் ஜம்ராக்களுடைய வடிவங்கள் ஆரம்பத்திலே காணப்பட்டன. ஆனால் இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜம்ராக்கள் வந்து இந்த முறையிலே இல்லை. ஜம்ராக்கள் அமைந்திருக்கக்கூடிய முறை வந்து இந்த வடிவத்தில் ஜம்ராக்கள் வந்து இப்படித்தான் இருக்கிறது. ஏன்னா அந்த இடத்தில் வந்து கூட்டம் நெருக்கமாக ஆகி மக்கள் வந்து பலர் வந்து மரணிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படுகின்ற காரணத்தால் அதை வசதி செய்து விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஜம்ராக்கள் வந்து இந்த முறையிலே தான் அமைந்திருக்கின்றன. எனவே ஒருவர் 10வது நாள் யோமு நகர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாளில் சூரிய உதயத்துக்கு பின்னால் முதலாவது செய்ய வேண்டிய இபாதத் என்ன? ஜம்ரா அல் அகபா என்றால் கடைசியான ஜம்ரா, மினாவிலிருந்து பார்க்கும் பொழுது கடைசி ஜம்ரா, மக்காவிலிருந்து பார்க்கும் பொழுது முதலாவது ஜம்ரா. இந்த ஜம்ரத்துல் அகபா இறுதி ஜம்ராவிலே 7 கற்களை எரிய வேண்டும். ஒருவர் தல்பியாவை நிறுத்தக்கூடிய இடம் இதுதான். 8வது நாள் ஆரம்பிக்கின்ற தல்பியா, அந்த தல்பியாவை ஒருவர் நிறுத்துவது 10வது நாள் கல்லறி ஆரம்பிக்கும் பொழுதுதான் தல்பியாவை நிறுத்துகிறார். அதுவரை தல்பியாவை ஒரு ஹாஜி கூறிக்கொண்டே இருப்பார். இந்த 10வது நாளில் ஜம்ரா அல் அகபாவில் 7 கற்களை எரிய வேண்டும். கற்கள் எரிகின்ற பொழுது முடியும் என்றால் காபா இடது பக்கமாகவும் மினா வலது பக்கமாகவும் இருக்கக்கூடிய முறையிலே எரிவது. இங்க இருக்கக்கூடிய காட்சியை பாத்தீங்கன்னா அப்படித்தான். இங்க இருந்து எரிவது வந்து மினா வலது பக்கம் இருக்கிறது, காபா இடது பக்கம் இருக்கிறது. முடியும் என்றால் அப்படி எரிவது, அப்படி முடியவில்லை என்றால் எப்படி வசதியோ அப்படி என்ன செய்வது? கற்களை எரிந்து கொள்வது. ஒவ்வொரு கல்லை எரியும் பொழுதும் நாம் அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். அந்த கற்கள் அந்த உரிய வட்டத்துக்குள் விழுகிறதா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் அருமையானவர்களே, இந்த இடத்தில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் சொன்னா, கற்களுடைய அந்த அளவு, கற்களுடைய அளவை பொறுத்தவரையில் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு கற்கள் அப்படியும் இல்லாமல், இந்த முறையிலும் இல்லாமல், இப்படியும் இல்லாமல், ஒரு நடுத்தரமாக இந்த மாதிரி ஒரு அமைப்புல என்ன செய்யுது, அந்த கடலையுடைய அந்த அளவு போன்ற அளவுக்கு நாம் என்ன செய்யறது, இந்த கற்களை வந்து வைத்துக் கொள்வது. என்றால் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஃபதல் இப்னு அப்பாஸ் அவர்கள் கற்களை பொறுக்கி கொடுக்கின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இது போன்ற கற்களைத்தான் நீங்கள் எரிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இய்யாக்கும் வல் உலு, வரம்பு மீறுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், வரம்பு மீறக்கூடிய போக்கை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இதற்கு முன்னர் உள்ள சமூகங்கள் வரம்பு அதாவது அழிந்து போனதெல்லாம் மார்க்கத்தின் பேரால் அவர்கள் மார்க்கத்திலே வரம்பு மீறிய ஒரு போக்கின் காரணத்தால் தான் அவர்கள் அழிந்து போனார்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். எனவே கற்களை நாம் அதாவது இந்த அளவிலே கற்களை நாம் வைத்துக் கொள்வது ஒரு பெரும் கல்லாகவோ அல்லது மிக கற்களாகவோ இல்லாமல் இப்படியான கற்களை எறிவது. என் அருமை சகோதரர்களை, நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள் கற்களை எரிகின்ற பொழுது அந்த இடத்தில் ஏதோ ஷைத்தான் நின்றிருப்பதாக நினைக்கிறார்கள். சிலர்கள் மோசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், செருப்புகளை எல்லாம் எடுத்து எரிகிறார்கள். உண்மையிலே இது ஒரு ஒரு அறியாமை. இந்த இடத்தில் நாம் உண்மையிலே பெற வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பு என்னவென்றால், இது வரலாற்றோடு தொடர்பட்ட ஒரு நிகழ்வாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு அல்லாஹு தஆலா உட்படுத்துகிறான். அதுதான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதிய வயதிலே கிடைத்த அவரது முதிய வயதிலே கிடைத்த அந்த பாக்கியமாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அறுத்து பலியிடுமாறு கட்டளையிடுகிறான். அதை கூட அவர்கள் நிறைவேற்ற துணிகின்றார்கள். அந்த நேரத்திலே ஷைத்தான் குறுக்கிடுகின்றான் அவர்களை வழிகெடுப்பதற்காக. அவர்கள் வழிபடவில்லை, அவர்களது மகனும் ஷைத்தானுக்கு வழிபடவில்லை, அவர்களது மனைவியும் வழிபடவில்லை, அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்பட்டார்கள். எனவே இதை நாம் நினைவு கூறும் விதமாக கற்களை எரிகின்றோம் என்றால், இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? நாம் ஒருபோதும் ஷைத்தானுக்கு கட்டுப்பட மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கட்டுப்படவில்லையோ, அவர்களது குடும்பம் எப்படி ஷைத்தானுக்கு கட்டுப்படவில்லையோ, அதுபோன்று நாங்களும் ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் அல்ல. குர்ஆன் கூறுகின்றது, இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரி, அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. எனவே இந்த இடத்தில் நாம் நமது எதை காட்டுகின்றோம் என்றால், நாம் ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் அல்ல, நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் கட்டுப்படக்கூடியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் எப்படி முன்மாதிரியாக இருந்தார்களோ அதே முன்மாதிரியை நாமும் பின்பற்றுவோம் என்பதைத்தான் அங்கு கூற வருகின்றோம். நாம் இங்கே சில உணர்வுகளை வெளிப்படையாக, அர்த்தமற்ற உணர்வுகளை காட்டிவிட்டு, நமது வாழ்க்கையினுடைய ஏனைய எல்லா விடயங்களிலும் நாம் ஷைத்தானுக்கு கட்டுப்படுவோம் என்றால், இதிலிருந்து நாம் எந்த ஒரு படிப்பினையும் பெறவில்லை. எனவே நறுமை சகோதரர்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், இந்த ஷைத்தானுக்கு நாம் ஒருபோதும் கட்டுப்படக்கூடியவர்கள் அல்ல என்பதைத்தான் இங்கு நாம் உணர்த்துகின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த இடத்தில் வரம்பு மீறிய ஒரு போக்குகளை நாம் மேற்கொள்ளாமல், அல்லாஹ்வின் தூதர் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த முறையிலே நாம் கற்களை எரிய வேண்டும். அந்த இறுதி ஜம்ராவிலே மாத்திரம் ஏழு கற்களை எரிந்ததன் பிறகு தல்பியா நிறுத்தப்பட்டு தக்பீர் சொல்லப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா. அதே போன்று அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். இப்படியான தக்பீர்களை ஹாஜிகள் அந்த அனைத்து ஏனைய அனைத்து நாட்களிலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று தமத்து திரான் முறையில் ஹஜ் செய்பவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கிறது, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தமத்து திரான் முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். ஆடாக இருந்தால் ஒருவர், ஒட்டகம் மாடு என்றால் ஏழு பேர் கூட்டாக சேர்ந்து அதை நிறைவேற்றலாம். அதை நாம் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னவர்களாக, பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று கூறியவர்களாக அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். என் அருமையானவர்களே, இந்த இடத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் இருக்கிறது. சில நேரங்கள் நீங்கள் பணத்தை என்ன செஞ்சிருப்பீங்க, குர்பானிக்காக பேங்க்ல கட்டி இருப்பீர்கள், அல்லது நம்பிக்கையான யாகர் எந்த குரூப்ல போறீங்க அவங்களுக்கு ஒப்படைத்திருப்பீர்கள், அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள். பத்தாவது நாள் அது நிறைவேற்றப்படவில்லை என்றாலும், அது பதினோராவது நாள் நிறைவேற்றப்பட்டாலும், பன்னிரெண்டாவது நாள் நிறைவேற்றப்பட்டாலும், பதிமூன்றாவது நாள் நிறைவேற்றப்பட்டாலும் எந்த குற்றமும் இல்லை. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் என்னவென்றால், ஆண்கள் முடியை மலித்தல் மூன்றாவது விஷயம், பத்தாவது நாளுடைய அமல்களில் மூன்றாவது விஷயம் ஆண்கள் முடியை மலித்தல் அல்லது நன்றாக குறைத்தல், பெண்கள் விரல் நுனி அளவு முடிகளை குறைத்துக் கொள்ளுதல். இவ்வாறு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்ததன் பிறகு இங்கே நீங்கள் முடியை மலிக்கக்கூடியதில் அந்த முடியை மலிப்பது என்பது சிறப்பானது, ஆண்கள் அல்லது நன்றாக குறைத்துக் கொள்ள வேண்டும். முடியை மலிப்பது சிறப்பானது, நபி அவர்கள் அவர்களுக்காக மூன்று முறை பிரார்த்தித்திருக்கிறார்கள். எனவே முடியை மலிப்பது அல்லது நன்றாக குறைப்பது, பெண்கள் விரல் நுனி அளவு முடிகளை குறைத்துக் கொள்வது. இத்துடன் ஒருவர் முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறுகின்றார். இதற்குத்தான் முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறுவது என்று சொல்லப்படும். அவர் தனது மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர மற்ற அனைத்தும் அவருக்கு அனுமதிக்கப்படுகின்றது. தைத்த ஆடைகளை அணிவது, மனம் பூசுவது, தலையை மறைப்பது, இப்படி இவைகள் எல்லாம் அனுமதிக்கப்படுகின்றன. இதுதான் முதலாவது இஹ்ராமிலிருந்து வெளியேறுதல். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது. இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம், இப்போ குர்பானியை வந்து பதினோராவது நாளில் கொடுப்பாங்க அல்லது பன்னிரெண்டாவது நாளில் கொடுப்பார்கள், அப்பையும் ஒரு இஹ்ராமிலிருந்து வெளியேறுவாரா என்றால், பத்தாவது நாளில் நாம் இரண்டு காரியங்களை செய்து விட்டாலே இஹ்ராமிலிருந்து வெளியேறிவிடுவோம். கற்களை எரிதல், முடியை மலித்தல் அல்லது நன்றாக குறைத்தல், இதை செய்தால் என்ன செய்துவிடுவோம், இஹ்ராமிலிருந்து வெளியேறி விடுவோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஃப்ராத் முறையிலே ஹஜ்ஜை செய்பவர் குர்பானி கொடுக்க மாட்டார். இஃப்ராத் முறையிலே ஹஜ்ஜுக்கு குர்பானி கிடையாது என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பத்தாவது நாளுடைய அமல்களில் இதுவரை சொல்லியிருக்கிறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். கேளுங்க, நல்ல ஒரு கேள்வி. அதாவது ஏழு நபர் என்பது கூடுதலான எண்ணிக்கை, ஏழை விட கூட முடியாது. ஏழை ஆறு பேர் கொடுக்கலாம், அஞ்சு பேர் கூட்டு சேரலாம், நாலு பேர் கூட்டு சேரலாம், மூன்று பேர் கூட்டு சேரலாம். கூட்டு வந்து சேர்றதுல ஏழு பேர் வந்து என்னது கூடிய அளவு, ஏழு பேரை விட கூட முடியாது, எட்டு பேர் வர முடியாது. ஏழு பேர் என்பது கூடுதலான எண்ணிக்கை. ஏழு பேருக்கு ஆறு பேர் கூட்டாக சேரலாம், ஐந்து பேர் கூட்டாக சேரலாம், நான்கு பேர் செல்லாம், அப்படி செய்து சேரலாம். அது ஒட்டகம் மாட்டை கொடுக்கும் பொழுது அப்படி சேர்ந்து கூட்டாக சேர்ந்து கொடுக்கலாம்.
முதலாவது நாள் ஏழு கற்களை சேர்த்துக் கொண்டு முத்தரிப்பாவிலிருந்து மினாவை திரும்பி செல்லும் போது சூரியன் உதிப்பதற்கு முன்னர் பிரயாணத்தை ஆரம்பித்து ஏழு கற்களை போகின்ற பாதையில் எடுத்துக்கொண்டு போய் மினாபுருக்கு சென்றுவிட்டு இந்த சைத்தானுக்கு கல்லடிப்பதற்கு சென்றதா அல்லது சைத்தானுக்கு அனுப்பிவிட்டு மினாபுருக்கு?
உதாரணத்தை சொன்னா கேள்வி என்னவென்றால், முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வருகின்ற பொழுது கற்களை பொறுக்கிக் கொண்டு ஒருவர் வந்து ஜம்ராவிலே கல் அறிகின்றார். ஜம்ரால சைத்தான ஜம்ரால சொல்லும், அதாவது நாங்க என்னது நம்ம நீயத் வந்து சைத்தானுக்கு நாம் அந்த எதிர்ப்பை தான் அங்கே காட்டுகின்றோம். சைத்தான் நாம் கட்டுப்படுவதில்லை என்பதை தான் அங்கு சொல்ல வருகிறோம். உண்மையில ஜம்ரா என்பது அமைந்திருப்பது மினாவில் தான். ஜம்ரா வந்து இப்ப நீங்க மினாவுக்கு கல் எரிஞ்சது மினாவுக்கு போறதான்றதல்ல, ஏன்னா ஜம்ரா அமைந்திருப்பதே மினாவில் தான். இப்ப நீங்க வந்து தங்கியிருக்கக்கூடிய ஒரு டென்ட் இருக்கும், அதுல அவங்களுடைய எதாவது பொருட்கள் இருந்தா அதை வைத்து விட்டு போகலாம், அதுல பிரச்சனை இல்லை. நீங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது நீங்க அரபாவுக்கு எடுத்துட்டு போன பொருட்கள் இருக்கும், அந்த பொருட்களை முடியும் என்றால் என்ன அந்த இடத்துக்கு நாங்கள் பொருட்கள் எல்லாம் சுமந்து செல்லாமல் இருப்பது மிகச் சிறந்தது, நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும், அதனால் பல விளைவுகள் ஏற்படலாம். அதனால என்ன செய்யணும், நாங்க எந்த இடத்துல தங்கி இருக்கிறோமோ அந்த இடத்துல நமது பொருட்களை வைத்து விட்டு நமக்கு என்ன செய்யலாம், கற்களை எறிவதற்கு செல்லலாம். பத்தாவது நாள் கற்களை எறிவுகின்ற நேரம் சூரிய உதயத்துக்கு பிறகிலிருந்து லுஹருடைய நேரம் வரை கற்களை எறிவதற்குரிய நேரமாக இருக்கிறது. அதாவது பத்தாவது நாளில் மூன்று ஜம்ராக்களிலும் கல்லறிய வேண்டுமா அல்லது ஒரு ஜம்ராவில் எறிய வேண்டுமா சொன்னால், ஒரு ஜம்ராவில் மாத்திரம் தான் கல்லறிய வேண்டும். இறுதியாக இருக்கக்கூடிய ஜம்ரா, இறுதியாக இருக்கக்கூடிய அந்த ஜம்ராவில் மாத்திரம் தான் கற்களை எறிய வேண்டும், மூன்று ஜம்ராக்களிலும் அல்ல. சொல்லுங்க, இந்த தவாஃப் நாங்க வரல, தவாஃப் இந்த தவாஃப் முன்னுக்குள்ளது தான் கேளுங்க, இதுவரைக்கும் தெளிவுபடுத்தினது. இன்னொரு சார்பாக மற்றொருவருக்கு பகரமாக கற்களை எரியலாமா என்பது கேள்வி, இது நல்ல ஒரு கேள்விதான். உண்மையிலே அதாவது ஒருவருக்கு பகரமாக கற்களை எரிவதை பொறுத்தவரையில் ஒருவர் பலவீனமுற்று இருக்கிறார், நோயாளியாக இருக்கிறார், கற்களை எரிய முடியாத ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அப்படியான ஒருவருக்கு பகரமாக கற்களை எறிவதற்கு அனுமதி இருக்கிறது. நாம் ஹஜ்ஜை உம்ராவை எப்படி பகரமாக அப்படியான செய்ய முடியுமோ அந்த அடிப்படையிலே பகரமாக எரிய முடியும். அப்படி கற்களை எரிகின்ற பொழுது அவர் தனக்குரிய கற்களை எரிந்ததன் பிறகு அவருக்கான கற்களை எரிய வேண்டும். அதான் ஆரம்பத்தில் பதில் சொல்லிவிட்டேன், அதாவது பிரயாணத்தை முஸ்தலிஃபா நான் சொல்லல, அதாவது என்ன சொல்லுவாருண்டா, ஃபஜ்ருடைய அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை பொறுத்தவரையில, அதே போன்ற வித்திரை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் பிரயாணத்திலும் விடாத இரண்டு சுன்னத்துக்கள் என்ற ஹதீஸ்கள் வருகின்றன, அந்த ஹதீஸின் அடிப்படையில் செயல்படலாம் என்று சொன்னேன். கற்களை பொறுத்தவரையில் ஒருவர் வந்து முன்கூட்டியை பொறுக்கி வைத்துக் கொள்ளலாமா அல்லது அந்தந்த நாளில் தான் பொறுக்க வேண்டும், அது பிரச்சனை இல்லை. அவருக்கு வசதியை ஏற்ப முன்கூட்டியே கற்களை பொறுக்கி வைத்துக் கொள்ளலாம், அதில் எந்த தடையும் இல்லை. அவர் வசதிக்கு ஏற்ப செய்து கொள்ளலாம். கற்களை வந்து சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வினா, கற்களை வந்து கூடுதலாக பொறுக்கி வைத்துக் கொள்ளலாமா? இப்ப கற்களை அடிக்க செல்லும் பொழுது கூடுதலாக இரண்டு மூன்று கற்களை எடுத்துச் செல்லாமா, தாராளமாக எடுத்துச் செல்லலாம். சில நேரம் தவறு ஏதும் கற்கள் விழுந்தாலும் கூட நாம் சரியாக ஏழு கற்களை அடிக்க வேண்டியிருக்கிறது, அதனால் ஒன்று ரெண்டு கற்கள் கூடுதலாக எடுத்துச் செல்லும், அதை அடித்து விடாமல் அப்படி தவறி விடும் என்றால் அதற்கு பகரமாக ஒன்று எரிந்து கொள்ளலாம். அதாவது சகோதரருடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இப்ப தமத்தோ கிரான் முறையிலே ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டியிருக்கிறது, அதை அவர்களை நேரடியாக சென்று கொடுக்க வேண்டுமா அல்லது அவர்களுக்கு அவர் பணத்தை கட்டியிருப்பார் சிலர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள்? உண்மையிலே நறுமை சகோதரர்களை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹஜ்ஜில் வந்து சுமார் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று கொடுக்கிறார்கள், அனைவருக்கும் போய் கொடுக்கக்கூடிய முறை என்பது சாத்தியமற்றதாக இருக்கிறது. இதை வந்து ஒரு இஸ்லாம் ஒரு விரிவான ஒரு இதை நமக்கு தந்திருக்கிறது, ஒரு தானாக சென்று அதை நிறைவேற்ற முடியும் என்றால் நிறைவேற்றலாம், அப்படி இல்லை என்று சொன்னால் நம்பிக்கையான காசை ஒப்படைத்திருப்பார்கள், அவரது பெயரை சொல்லி அது என்ன செய்யப்படும், அது நிறைவேற்றப்படும், தாராளமாக அப்படியும் செய்து கொள்ள முடியும் என்பதுதான் அதற்குரிய பதில். சொல்லுங்க.
சமத்துவம் முறையில் ஹஜ்ஜுக்கு போனான். அங்கு போனதும் உம்ரா பசங்கிட்டு முடிய வலிச்சதுக்கு அப்புறம் ஈராம் வந்து வெளியேறோம். திருப்பி இப்போ வந்து பத்தாவது நாடு முதல்ல வந்து அதான்
சகோதர கேள்வி சொன்னால், நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் தமத்து முறையிலே ஒருவர் ஹஜ்ஜை செய்யக்கூடியவர் முதலாக உம்ராவை செய்கிறார். உம்ராவை செய்து விட்டு என்ன செய்கிறார், முடியை மலிக்கிறார் அல்லது நன்றாக குறைத்துக் கொள்கிறார். இது வந்து இங்கே ஒரு விஷயம் நடக்குது. திரும்ப பத்தாவது நாளும் கூறுகிறீர்கள் என்றால், ஆம், அது முதலாவது ஒருவர் தனது உம்ராவை நிறைவேற்றிவிட்டு அவர் என்ன செய்கிறார், முடியை மலித்துக் கொண்டு அல்லது முடியை நன்றாக குறைத்து இஹ்ராமை விட்டு வெளியேறுகிறார். இது தமத்து முறையில் செய்வர். இங்கு வந்து நீங்க எடுத்தீங்கன்னா, இது ஹஜ்ஜுடைய வணக்கங்கள். இப்ப நாங்க எட்டாவது நாள் பார்த்து வருவது என்னது, ஹஜ்ஜுடைய வணக்கங்கள். ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் பத்தாவது நாளில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், கற்களை எரிந்துவிட்டு அதே போன்று குர்பானியை கொடுத்ததன் பிறகு முடியை மலித்தல் அல்லது கற்களை எரிந்த பிறகு என்ன செய்யலாம், அந்த குர்பானி என்பது ஏனைய நாட்களில் தஷ்வீக் ஐயாமு தஷ்வீக் நாட்களில் கொடுக்கப்பட்டாலும் அவர் என்ன செய்வார், முடியை மலித்துக் கொள்வார், நன்றாக குறைத்துக் கொள்வார். இதுல வந்து இது ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் இருக்கிறது, அதுல எந்த இதுவும் இல்லை. குழந்தைகளை பொறுத்தவரையில் உண்மையிலே நாம் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை உங்களுக்கு குறிப்பிட்டோம். ஒரு குழந்தை ரசூலுல்லாஹி ஒரு பெண்மணி தூக்கி காட்டியவராக இதற்கும் ஹஜ் இருக்கிறதா என்று கேட்டபொழுது நபி அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய கூலி உமக்கு என்று கூறினார்கள். எனவே முடியுமாக இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் ஹதியை கொடுப்பீர்கள் என்றால் அதற்குரிய நன்மை உங்களுக்கு அதிலே முழுமையாக கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய அந்த ஹதியோடு நீங்க வந்து அவர்களுக்காக நியத்து வைத்து கொடுப்பதாக இருந்தாலும் கொடுத்துக் கொள்ளலாம், அதில் தவறில்லை. அடுத்த விஷயத்துக்கு நாம் இப்பொழுது வருவோம். வேற எதுவும் கேள்வி இல்லை. அவர் இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல, எட்டாவது அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல அப்படி செஞ்சோம் சார். சொல்லுங்க. அந்த ஏழு கற்களை பொறுத்தவரையில் அந்த ஏழு நாம் ஜம்ராவில் ஜம்ரா அக்கபாவில் அடிக்கூடிய கற்களை முஸ்தலிஃபாவில் எடுக்க வேண்டுமா மினாவில் எடுக்க வேண்டுமா என்பது கேள்வி. இந்த கற்களை பொறுத்தவரையில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று முஸ்தலிஃபாவிலே எடுப்பது சிறப்பென்று ஒருவர் கருதினால் அது பிள்ளையானது. அப்படி ஒரு வழிமுறை கிடையாது. ரசூலுல்லாஹி அவர்கள் முஸ்தலிஃபாவின் மினாவுக்கு வரும் வழியில் தான் புறக்கினார்கள். இப்போ நாங்கள் நமது பயணங்கள் பஸ்ஸில் வந்து அப்படி வரக்கூடிய காரணத்தால் கற்களை பொறுக்க முடியாது, மினாவில் அதற்குரிய வசதிகள் இல்லை என்று கருதக்கூடிய ஒருவர் முஸ்தலிஃபாவில் வசதிக்காக பொறுப்பார் என்றால் அதில் தவறில்லை. இல்ல மினாவில் வந்து அவருக்கு பொறிக்கொள்ளலாம் என்றால் மினாவில் பொறிக்கொள்ளலாம், அல்ல தாராளமான அனுமதி இருக்கிறது. முஸ்தலிஃபாவில் பொறுப்பு சிறப்பு என்று கருதினால் அது பிழை. அப்படி விலங்கி கொண்ட சரி. அடுத்ததாக நாம் நமது அடுத்த தலைப்புக்கு வருவோம். பத்தாவது நாளுடைய வணக்கங்கள் சொல்லுங்க. அதுல வந்து எது தவறும் இல்லை. அதாவது கற்களை பொறுத்தவரையில் இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த முறை உங்களுக்கு இல்லை, ஏன்னா கற்கள் அப்படியே கீழே போயிட்டுரும். கீழே போனச்சுன்னா திரும்ப அந்த கற்களை வந்து எடுக்கிறதுக்கு போறாங்களா. சில நீங்க அந்த கற்கள் எரியக்கூடிய இடத்துல போனா நிறைய கற்கள் விழுந்து எல்லாம் இருக்கும், அது தாராளமா எடுத்து எரியலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அதாவது எரியப்பட்ட கற்களை திரும்பி எடுத்து எரியலன்னா அதுல எந்த பிரச்சனையும் எரியலாம் மற்றொரு. சரி, அடுத்ததாக பத்தாவது நாளுடைய வணக்கங்கள் இன்னும் முடியவில்லை. அந்த துல்ஹஜ் பிறை பத்தாவது நாள் ஹஜ்ஜுல் அக்பர் என்று அழைக்கப்படுகின்ற அதிகமான வணக்கங்கள் இருக்கின்ற காரணத்தால் அந்த நாளை ஹஜ்ஜுல் அக்பர் என்று அழைக்கிறோம். அந்த நாளுடைய வணக்கங்களில் தவாஃபுல் இஃபாதா. நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம் என்னது, பத்தாவது நாளில் இரண்டு விடயங்களை செய்து விட்டாலே அவர் முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறி விடுகின்றார். கற்களை எறிகின்றார், குர்பானி கொடுக்கின்றார் என்றாலும் அவர் என்ன செய்யறார், முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறி விடுகின்றார். அல்லது அவர் என்ன செய்யறார், கற்களை எரிகின்றார், முடிகளை மலிக்கின்றார் என்றாலும் அவர் முதல் இஹ்ராமில் இருந்து வெளியேறி விடுகின்றார். எனவே அந்த அடிப்படையிலே ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லலாம். புகாரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்றார்கள். வாதா ரஜுலுன் யௌமன் நஹர் வஹு வாகிஃபுன் இந்தல் ஜம்ரா. நபி அவர்கள் ஜம்ராவிலே இருக்கின்ற நேரத்தில் ஒரு மனிதர் அந்த பத்தாவது நாளிலே வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ஹலக்து கப்ல அன் அர்மி, நான் கற்களை எறிவதற்கு முன்னால் முடியை மலித்து விட்டேன் என்று அதுக்கு தீர்ப்பு கேட்கிறார். என்னுடைய தீர்ப்பு என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கும் பொழுது நபி அவர் சொன்னார்கள், இர்மி வலா ஹரஜ், இப்பொழுது கற்களை எறிவீராக, குற்றமில்லை. வாதா ஹுஆஹர், மற்றொரு மனிதர் வருகிறார், வந்து கூறுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி தபஹ்து கப்ல அன் அர்மி, நான் கற்களை எறிவதற்கு முன்னால் என்ன செய்தேன், குர்பானை கொடுத்து விட்டேன், என்ன செய்வது என்று கேட்கிறார். நபி அவர் சொல்கிறார்கள், இருமி ஓலா ஹரஜ், குற்றமில்லை, கற்களை எறிவீராக. இன்னொரு மனிதர் வருகிறார், வந்து கூறுகிறார், இன்னி அஃபல்து இலல் பைத், நான் தவாஃபுல் இஃபாதாவை செய்து விட்டேன் கற்களை எறிவதற்கு முன்னால். அப்பொழுது நபி அவர் சொல்கிறார்கள், இருமி ஓலா ஹரஜ், குற்றமில்லை, இப்பொழுது கற்களை எறிவீராக. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபமா ரஐதுஹு சுயில யௌமைதின் அன் ஷைன் இல்லா கால இஃஅலு வலா ஹரஜ். அந்த நாளில் நபியிடத்தில் இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டன, அனைத்துக்கும் நபி அவர்கள் சொன்னது செய்யுங்கள், குற்றமில்லை என்றுதான் சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். எனவே இதுவும் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்தினுடைய நெகிழ்வு தன்மையைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. என் அருமை சகோதரர்களே, இப்பொழுது 10வது நாளுடைய வணக்கங்களில் முதலாவதாக நாம் தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுடைய ருக்னுகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற இந்த ஹஜ்ஜுக்கான தவாஃபை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த தவாஃபுக்கும் நாம் ஆரம்பத்தில் செய்த தவாஃபுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசங்களை பொறுத்தவரையில், இதில் அல் இல்திபா என்பது கிடையாது. இல்திபா என்றா வலது பஜம் திறந்திருப்பது என்பது கிடையாது. ஏன், அதாவது ஆண்கள் சாதாரண உடையிலே வரலாம் அப்படின்னு சொன்னா, முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறி விடுகின்றார். 10வது நாள் ரெண்டு காரியங்கள் செய்தாலே அவர் முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறுகிறார். அவருக்கு தைத்த ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், மனம் பூசலாம், அனைத்தும் அந்த அவருக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஒன்றை தவிர மனைவியோடு இல்லாத வாழ்க்கையில் ஈடுபடுவதால் மற்ற அனைத்தும் ஹலால். எனவே இங்கே வந்து வலது புஜம் திறந்திருக்க வேண்டும் என்ற ஒரு விதியோ நிபந்தனையோ இங்கு இல்லை. சாதாரண உடைகளில் வந்து என்ன செய்யலாம், இந்த தவாஃபை நிறைவேற்றலாம். சில நேரங்களில் அந்த ஆடையோடு ஒருவர் வந்தாலும், எதுல அந்த வெள்ளை துணிகளோடு வந்தாலும், அவர் வலது புஜத்தை மூடித்தான் இருக்க வேண்டும். அதே போன்ற ரமல் என்பதும் இதிலே கிடையாது. மூன்று சுற்றுகளில் வேகமாக நடப்பது என்பதும் தவாஃபுல் இஃபாதாவிலே கிடையாது. இதை தவிர நாம் ஆரம்பத்தில் எப்படி தவாஃபை சொன்னோமோ அந்த முறையில் தான் தவாஃபை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏழு சுற்றுகள் ஹஜ்ஜுல் அஸ்வதில் நாம் ஆரம்பிப்பது, அதற்கு பிறகு மக்காம் இப்ராஹிம் தொழுவது, இந்த அனைத்தும் நாம் ஆரம்பத்திலே எப்படி தவாஃபை சொன்னோமோ அதே போன்றுதான் இந்த தவாஃப். இதிலே நீங்கள் பார்ப்பீர்கள், அதாவது இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து இங்க காட்டப்பட்ட ஹிஜ்ர், நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த ஹிஜ்ருக்குள்ளால் ஒரு புகார் என்றால் அவர் தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்று சொன்னோம். அதே போன்று ஹஜ்ர் அல் அஸ்வத் அமைந்திருக்கிறது, இந்த இடத்தில் ருக்னுல் யமானி, இந்த இடத்தில் ருக்னுல் யமானி அமைந்திருக்கிறது, இது மக்காமே இப்ராஹிம். எனவே நாம் தவாஃபை ஹஜ்ர் அல் அஸ்வதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இப்படியாக வந்து ருக்னுல் யமானி ஒருவர் தொடுவது, அந்த இடத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா என்று ஆரம்பிக்கின்ற துஆவை ஒருவர் ஓதிக்கொள்வது, அதே படங்களை இங்கும் உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து ஹத்தீம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹிஜர் இஸ்மாயில் என்று, ஹிஜர் இஸ்மாயில் அல்ல, ஹிஜர் என்பது சரியான பேர் அது. இது மக்காம் இப்ராஹிம், இது ஹஜர் அல் அஸ்வத். எனவே ஹஜர் அல் அஸ்வத் நாம் ஆரம்பிப்பது. அடுத்ததாக இதனை இந்த தவாஃபை தொடர்ந்து ஹஜ்ஜுக்கான சாயை செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கான சாயையும் செய்தவுடன் அவர் இஹ்ராமிலிருந்து முழுமையாக வெளியேறுகின்றார். மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது உட்பட அனைத்தும் ஹலாலாக்கப்படுகின்றது. இந்த இடத்தில் நீங்கள் ஒரு சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், கிரான் இஃப்ராத் முறையிலே ஹஜ் செய்பவர், கிரான் இஃப்ராத் முறையில் ஹஜ் செய்பவர் தவாஃபுல் குதுமோடு சேர்த்து சாய் செய்திருந்தால் அவர் இங்கு ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு பிறகு சாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தவாஃபுல் குதுமுக்கு பிறகு சாய் செய்யவில்லை என்றால், யார், கிரான் இஃப்ராத் முறையில் செய்பவர் அங்கு சாய் செய்யவில்லை என்றால், இங்கு இந்த தவாஃபுல் இஃபாதாவுக்கு பிறகு சாய் செய்ய வேண்டும். ஆனால் தமத்து முறையில் செய்பவரை பொறுத்தவரையில் அவருக்கு இரண்டு சாய் இருக்கிறது. அவர் உம்ரா ஆரம்பத்தில் செய்த ஒரு சாய், அதே போன்று இங்கு தவாஃபுல் இஃபாதாவுக்கு பிறகும் அவருக்கு சாய் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற சாயை பொறுத்தவரை நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டோம், சாயிலும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே போன்ற சாயுடைய அமல்களை ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்றே சாயுடைய அமல்களை ஒருவர் செய்ய வேண்டும். இது சாயுடைய அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று கிரான் இஃப்ராத் முறையில் செய்வர்கள் தவாஃபுல் குதுமை தொடர்ந்து சாய் செய்திருந்தால் இங்கு சாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அடுத்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால், அதாவது ஹஜ்ஜுடைய கேள்வி கேட்கிறார், அதாவது ஹஜ்ஜுடைய சாயிக்கு பிறகு முடிமளிப்பதோ அல்ல முடிவதற்கான சொன்னா அப்படி ஒன்று கிடையாது. ஹஜ்ஜுடைய சாயிக்கு பிறகு என்னது, அவர் நேரா மினாவுக்கு தான் வருவார். திரும்ப என்ன செய்ய முடிமளிக்கிறதோ முடி இறக்க, அவர் 10வது நாள் என்ன செய்யறாரு, முடி வந்து இறக்கிட்டார். ஜம்ரா அக்கபாவில் கலைஞ்சது பிறகு அவர் முடிய வந்து இறக்கிட்டார். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேள்வி
கேட்டாரு,
காரணம் சொல்லி கேட்டீங்களா, இப்ப நாங்க 10வது நாள் என்ன சொன்னோம்டா, 10வது நாளில் இரண்டு அமல்களை செய்தாலே அவர் இஹ்ராமை விட்டு வெளியேறுகிறார். இஹ்ராம் என்ன செஞ்சாரு, முழுமையாக இல்ல, ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் ஹலால். தைத்த ஆடைகள் அணிந்து கொள்ளலாம். ஆண்களுக்கு தைத்த ஆடைகள் அந்த தவாஃபுல் இஃபாதா செய்ய வரும் பொழுதே அவருக்கு என்ன செய்யலாம், தைத்த ஆடைகளை அணிந்து கொண்டு வரலாம், அந்த அனுமதி இருக்கிறது. புரிதான் சொல்றது. அப்ப எனவே மிக தெளிவாக என்ன தெரியுது, அங்க தைத்த ஆடைகள் அணிஞ்சு வரணும்னா வலது கொஞ்சம் திறந்து திறக்கிறே கிடையாது. எனவே வலது கொஞ்சம் திறந்திருப்பது என்பது தவாஃபுல் குதும் முதலாவது தவாஃபுக்கு மாத்திரம் உள்ளது, அதுதான் அதனுடைய விளக்கம். அடுத்ததாக நாம் இப்பொழுது உங்களுக்கு தெளிவுபடுத்த போவது பிறை சொல்லுங்க. பத்தாவது நாளை பொறுத்தவரையில் உண்மையிலே சகோதரருடைய கேள்வி என்னவென்றால், பத்தாவது நாள் நீங்கள் கற்களை எறிவதை சூரிய உதயத்துக்கு பிறகிலிருந்து லுஹருடைய நேரம் வரை கற்களை எறிய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அதே போன்று பத்தாவது நாளில் தவாஃப் செய்வதற்கும் நேரம் இருக்கிறதா என்றால், ஒருவர் இந்த காரியங்கள் நாம் சொன்ன இந்த காரியங்கள் கற்களை எறிவது, அதே போன்று குர்பானி முடியுமென்றால் அந்த நாளில் கொடுப்பது, இல்லை என்றால் தனது முடியை என்ன செய்வது மலித்துக் கொள்வது அல்லது நன்றாக குறைத்துக் கொள்வது, இதற்கு பிறகு அவர் என்ன செய்வார், தவாஃப் செய்வதற்கு அவர் செல்வார். தவாஃபுல் இஃபாதா செய்வதற்கு ஒருவர் செல்வார். சில நேரங்கள் நோயாளிகள் அப்படி சிரமப்பட்டவங்க இருந்தா கூட என்ன செய்யலாம், அவங்களுக்கு அடுத்த நாள் பதினோராவது நாள் கூட தவாஃபை செய்து கொள்ளலாம். ஆனா பத்தாவது நாளில் நபி அவர்கள் நிறைவேற்றினாக்க அந்த நாளில் முடியும் என்றால் நிறைவேற்றுவது சிறந்தது. இப்பொழுது கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், சில வயோதிபர்கள் சிரமப்பட்டவருமாக இருப்பாங்கன்னு சொன்னா பதினோராவது நாள் பன்னிரெண்டாவது நாள் கூட அந்த தவாஃபை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் அது நிறைவேற்றிக் கொள்ளும் வரை அந்த முழுமையாக இஹ்ராமில் இருந்து விடுபட முடியாது. அதுக்கு பிறகு முடிவெடுக்க வேண்டும் கிடையாது, அஜுக்குரிய தவாஃபையும் சையையும் செய்ததன் பிறகு முடியெடுப்பதென்று ஒன்று கிடையாது. அதாவது திரும்ப சொல்ற கேளுங்க, பத்தாவது நாள் வணக்கங்களில் நன்றாக கவனிங்கள், பத்தாவது நாளுடைய வணக்கங்களில் சூரிய உதயத்துக்கு பிறகு லுஹருக்கு முன்னால் ஒருவர் கடைசி ஜம்ராவில் ஏழு கற்களை எறிகின்றார். அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறார், குர்பானி கொடுக்கின்றார். குர்பானியை வந்து ஏனைய நாட்களுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக முடியை மலிக்கிறார் அல்லது நன்றாக குறைத்துக் கொள்கிறார். மீனாவளே அவர் மக்காவுக்கு வந்தோ மீனாவளை முடியல, மீனாவளே செய்து கொள்வது. அப்படி அவர் செஞ்சிட்டாருன்னா அவர் இஹ்ராமில் இருந்து வெளியேறுகிறார், அங்க அவர் முடியெடுக்கிறார். அதற்கு பிறகு ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் செய்கின்றார், ஹஜ்ஜுக்குரிய சையை செய்கின்றார். அதற்கு பிறகு முடியை எடுத்தல் மலித்தல் ஒன்று கிடையாது, அங்க கிடையாது. முடிய மலிக்க வேண்டும், தவாஃபும் அதாவது வயதான ஒருவர் வந்திருக்கிறார், வயதில் முதிர்ந்தவராக இருக்கிறார், அவருக்கு தவாஃப் செய்ய முடியவில்லை, அவருக்கு பகரமாக தவாஃப் செய்யலாம்னா முடியாது, தவாஃபை பகரமாக செய்ய முடியாது. தவாஃப் என்ன செய்யலாம், வீல் சேர் மாதிரி உள்ள எடுத்துட்டு போகலாம், அல்லது அவர்களை தூக்கி கொண்டு போறது, அந்த காலத்தில் அப்படி தூக்கி கொண்டு போற முறை இருந்தது, அப்படி வீல் சேர்ல வைத்து அப்படி அந்த முறையில் தான் அவர்களுடைய தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். சரி, அடுத்த